நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் சுஜந்தி ராஜாராம்.
வணக்கம்
டாக்டர். நாங்கள் இன்றைய தினம் இந்த கொரோனா வைரஸ் தொடர்பில் உரையாட இருக்கிறோம். குறிப்பாக கொரோனா வைரஸ் வேரியன்ட், புதிய வேரியன்ட் பற்றி நாங்கள் உரையாட இருக்கிறோம். இதற்கு மிகவும் பொருத்தமான நபர் நீங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசின் என்ற தகுதி இருக்கிறது. அதே போன்று கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதெல்லாவற்றையும் விட கோவிட் 19 பை கேசஸ் என்ற நூலையும் நீங்கள் உங்களது குழுவினரோடு சேர்ந்து வெளியிட்டிருந்தீர்கள். இந்த கொரோனா வைரஸின் புதிய வேரியன்ட் பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முதல் நீங்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த நூல் பற்றியும் அது உருவான பின்னணி பற்றியும் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
நிச்சயமாக. இந்த கோவிட் 19 பை கேசஸ் அது வந்து ஒரு பேண்டமிக் ரிவ்யூ வந்து போட்டது. இந்த கோவிட் 19 இந்த இன்ஃபெக்ஷன் தாக்கம் தொடங்கும் பொழுது நாங்கள் அமெரிக்காவில் மிகவும் கடுமையாகவும் கொடூரமாகவும் இந்த நோய் பரவின காலத்தில் இதுவரை வாழ்நாளில் பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் அதீர பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேஷண்ட்டுகள் இறந்தது. அவர்களுக்கு ஒரு நிறைய காலத்துக்கு குணமடைய முடியாமல் பிரச்சனை பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்கள் ஆல்மோஸ்ட் 100% கோவிட் பேஷண்ட் மட்டும்தான் வர தொடங்கிய போது நான் கிரிட்டிக்கல் கேர் இன்டென்சிவ் யூனிட்டை கால் பண்ணும் பொழுதுதான் இது சாதாரண ஒரு சுவாசப்பைய மட்டும் தாக்குகிற வருத்தம் இல்லை, இது எல்லா உறுப்புகளையும் தாக்குகின்றது, எல்லா சிஸ்டம் மல்டி சிஸ்டம் டிசீஸ் என்று உணர்ந்தவுடன் அப்பொழுதுதான் நாங்கள் யோசித்தோம் இதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த போதுதான் நாங்கள் அந்த கேசஸை சேர்த்து பார்த்து ஒவ்வொரு கேஸையும் சேர்த்து ஒவ்வொரு சிஸ்டம் பை சிஸ்டமாக ஒரு 27 சாப்டர்ஸ் என்று சொல்லுவோம், 27 அத்தியாயங்கள் எழுதினோம். ஓத்தர்ஸ் 70 ஓத்தர்ஸும் அதோடு அதை பியர் ரிவ்யூ பண்ண வேண்டும். இனி ஒரு ஆர்டிக்கல் எழுதினாலோ ஒரு புத்தகம் எழுதினாலோ அதை அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவர்களை கொண்டு பியர் ரிவ்யூ பண்ணி அவர்களை அதை அப்ரூவ் பண்ணி அதற்காக நாங்கள் வெளிவிட்டோம். அப்போ அதில் 27 சாப்டர்ஸ் என்று சொன்னால் அதில் அக்யூட் கேர் டெலிவரி என்று சொல்லுகிறது, அந்த வைரஸ் எப்படி வந்தது, பிறகு ரெஸ்பிரட்டரி இல்னஸ் என்பது நுரையீரலை எப்படி தாக்கியது, அப்டோமினல் ஆர்கன்ஸை எப்படி தாக்கியது, நியூரோலஜிக்கல் சிம்டம்ஸ் அப்படி ஒவ்வொரு சிஸ்டம் சிஸ்டமாக ஒவ்வொரு சாப்டர் போய் கடைசியாக நாங்கள் குழந்தைகளுக்கு எப்படி ப்ரெக்னன்சி இருக்கிற ஒரு ஒப்ஸ்டெடிக் அந்த குரூப்பில் எப்படி தாக்குகின்றது, பிறகு வேக்சின்ஸ் அது எப்படி எங்களை இந்த ஃபியூச்சர் மெடிசினை அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கின்றதை பற்றியும் ஒரு கடைசியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கோம். அதை விட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மற்றது குளோபல் ரெஸ்பான்ஸ் ஒரு சாப்டர் எப்படி உலகம் இதை எதிர்கொண்டது என்று எங்களுக்கு இருந்த இன்ஃபர்மேஷன் வைத்து ஒரு சாப்டர்களாக எழுதினோம்.
சரி, இப்போது நாங்கள் இந்த புதிய வகை வேரியன்ட் டெல்டா பிளஸ் இதை பற்றி பார்ப்போம். முதலில் சொன்னார்கள் டெல்டா வேரியன்ட் உருவாகிவிட்டது, அது மிக தீவிரமானது என்று சொன்னார்கள். இப்போது டெல்டா பிளஸ் என்ற வேரியன்ட் அதிதீவிரமாக பரவி வருகின்றது என்று சொல்கிறார்கள். இந்த புதிய வகை டெல்டா பிளஸ் வேரியன்ட் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா?
நிச்சயமாக. இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் என்று சொல்லுறது இந்த B.1.617.21 என்ற ஒரு வேரியன்ட் தான் அது இந்த அந்த பெயரை கொடுத்துருக்கிறார்கள். அதை சொல்வது சப் லீனியேஜ் ஆஃப் த டெல்டா வேரியன்ட் என்று. இப்போ எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை பார்த்தாலும் நாளடைவில் அந்த வைரஸ் மியூட்டேட் பண்ணும், அதாவது அது தன்னுடைய மியூட்டேஷனை அந்த ஜீனில் மேக் பண்ணுறதால வேரியன்ட் ஸ்ட்ரெயின்கள் வருவது சாதாரணமாக எதிர்பார்த்து உண்டு. அப்போ டெல்டா பிளஸ் வேரியன்ட் வந்து டெல்டா வைரஸ்லேருந்து திருப்பவும் டெல்டா AY1 என்று சொல்லி வந்தார்கள். இன்னொரு ஒரு மியூட்டேஷன் நடந்ததனால் அந்த வைரஸ் வந்திருக்கின்றது. அப்போ இந்த ஸ்ட்ரெயின் கேரக்டரைஸ் பண்ணுறது வந்து K147N மியூட்டேஷன் என்று சொல்லுவாங்க. இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் நீங்கள் அந்த வைரஸை பார்த்தால் கொரோனா வைரஸ் ஒரு ஒரு போல் மாதிரி ஒரு பந்து மாதிரி அதில் ஒரு ப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ் இருக்கு, அதுதான் இந்த SARS-CoV-2 வைரஸ் என்று சொல்லுகின்றது. இந்த COVID-19 கோஸ் பண்ணியது அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனில் மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் அந்த வேரியன்ட் வருகின்றது. அப்ப இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட்ன்றது ஒரு புதிய வேரியன்ட். அது வந்து கொஞ்சம் கடுமையான அந்த சிவிய அக்யூட் ரெஸ்பிரட்டரி டிஸ்ட்ரஸ் சின்ட்ரோம் என்று சொல்லுவார்கள். அதாவது கடுமையான அந்த நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்பதனால் தான் அந்த பிளஸ் டெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது அந்த ஒரிஜினல் டெல்டா வேரியண்டை விட அவ்வளவு வித்தியாசமாக இல்லை, ஒரு சின்ன மாற்றம். அது சாதாரணமாக எந்த வைரஸுக்கும் நடக்கின்ற ஒரு மாற்றம் தான். என்ன நிலைமை என்று சொன்னால், இந்த டெல்டா வேரியன்ட் என்பதை ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் என்று சொல்லுவார்கள். அதாவது மிகவும் பாரதூரமாக இன்னொருவருக்கு தொற்றக்கூடியது இந்த சர்க்குலேட் பண்ணுகிற இந்த வைரஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ஸ் என்று சொல்லுவதில் வேரியன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு கேட்டகரி இருக்கிறது. அதாவது நீங்கள் அமெரிக்காவில் அவர்கள் அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பார்கள், அதை இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி. அப்போ இது வந்தாலும் என்ற பயத்தில் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறது, அது காமன். ஆனால் இந்த வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் என்ற இந்த கேட்டகரிக்குள்ள தான் இந்த டெல்டா பிளஸ் வேரியண்டும் டெல்டா வைரஸ் எல்லாமே வருகின்றது. அதனால் க்ளோஸ்டாக அவையில் அதை மானிட்டர் பண்ணி, ஃபெடரல் ஏஜென்சிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அதற்கு எப்படி இது தாக்கப்போகின்றது, எப்படி இதற்கு வைத்தியம் செய்யலாம் என்ற ஒரு நடைமுறைகளை கொண்டு வரக்கூடிய அந்த வேரியன்ஸ் தான் தற்போது வந்துள்ளார். அப்போ இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட்ன்றது மற்ற வேரியன்ஸை போலவே வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் கேட்டகரிக்கு தான் வருகின்றது. ஆனால் வித்தியாசம் டெல்டா பிளஸ் வேரியன்ட் என்ன விதத்தில் என்று சொன்னால், அந்த ஸ்பைக் புரோட்டீன் மியூட்டேஷனால ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஃபிட்டஸ்ட் வேரியன்ட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது மிகவும் தீவிரமாகவும் குயிக்காகவும் பரவுது, அதோட அது ஃபிட்டாக இருக்குது. நாங்கள் ட்ரீட் பண்ணுறதை விட அது குயிக்காக தத்தனை பிழைத்தல் போல தன்னுடைய வேரியேஷனால் அக்களை தாக்கி கொண்டு போவதனால் கொஞ்சம் வித்தியாசமான சிம்டங்கள் இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது.
அதைத்தான் அடுத்ததாக கேட்க இருந்தேன் டாக்டர். மிக தீவிரமான அறிகுறிகளாக காணப்படுமா? என்ன வித்தியாசம் சாதாரணமாக வருகின்ற கோவிட் தொற்றுக்கும் இந்த டெல்டா பிளஸ் வேரியண்ட்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கும்?
அப்போ அதுக்கு அந்த முதலாவது கோவிட் என்ன செய்யும் என்பதை அறிந்தால் மற்றவர்களுக்கு அதில் வித்தியாசம் என்பதை சொல்வதற்கு சுலபமாக இருக்கும். இப்போ முதலாவது கோவிட் வரும்பொழுது கோவிட் முதல் நாங்கள் நினைத்தது அது ஏசிம்டமேட்டிக் என்று இருக்கும். ஏன்னா ஒரு 85% ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்காது, சாதாரணமாக ஒரு ஃப்ளூ மாதிரி வந்துட்டு போயிடும். அதுதான் கோவிட் முதல். ஆனால் பிறகு மிச்ச பேர் வந்து பல ஓகன்ஸை தாக்கி வருத்தத்தை கொண்டு வரும். அதை விட அப்டோமினல் பெயின் என்று சொல்லி உங்களுக்கு நிறைய ஜிஐ சிம்டம்ஸ் அதோடு வருபவர்கள் தொடக்கத்தில் அந்த சுவை போகின்றது, அந்த சிம்டம்ஸோட வர்றது ப்ரோக்ரஸ் பண்ணி டயரியா வாமிட்டிங்கோட வந்து அதை விட பரதூரமான ஆப்ஸ்ட்ரக்ஷன் அதுகளெல்லாம் வரவும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்னொரு விதமாக கோவிட் எஃபெக்ட் பண்ணுறது உங்களோட நியூரோலஜிக்கல் சிஸ்டத்தை, அதாவது உங்களோட நரம்பை தாக்கி இப்போ டிசினஸ் அண்டு தலைச்சுத்து சீஷர்ஸ் வரலாம், வலிப்பு வியாதி வரலாம், மிகவும் பரதூரமானது ஸ்ட்ரோக் வரலாம். அதை விட இது வந்து அது ஒரு கோயாகுலேஷன் டிஸோர்டர் மாதிரி கூட அந்த இரத்தத்தில் ஒரு கட்டிப்படுற தன்மையை கூட்டுவதனால் இரத்த கட்டிகள் இப்போ நுரையீரலில் வந்தால் பொல்மொரை எம்போலிசம் என்று சொல்லுகின்றது, பிரெயினில் வந்தாலும் ஸ்ட்ரோக் வருது. அதே மாதிரி வேறு ஓகன்ஸ்லேயும் போய் தாக்கினாலும் அந்த ஓகன் ஃபெயில் பண்ணும். முதலாவது இப்போ ரீனல் ஃபெயிலியர் வந்து கிட்னிஸ் எல்லோரும் உங்களுடைய கிட்னியை தாக்குவதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் கோவிடில் சாதாரணமாக வேரியண்டாக இருந்தால் என்ன, வேரியண்ட் இல்லாத கோவிடுக்கு எல்லோருக்கும் சில பேருக்கு வந்தது. முக்கியமாக ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளார்கள், டயபெட்டிஸ் இருக்கிறார்கள், குரோனிக் லங் டிசீஸ் இருக்கிறார்கள், ஆஸ்மா, ஒபீசிட்டி என்று உடல் பருமன் கூடியவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ், அதாவது வயது முதிர்ந்தவர்களும் இந்த சாதாரண கோவிட் தாக்கியது கூட. ஆனால் டெல்டா வேரியன் வந்து கொஞ்சம் யங்கர் ஏஜுக்கும் தாக்குது. அதான் அந்த வித்தியாசம், கூட விருலண்டாக இருக்கிறபடியால் யங்கர் ஆக்களையும் தாக்குது. அதுதான் அந்த பெயின் வித்தியாசம். சிம்டம்ஸும் சாதாரணமாக ட்ரை கோஃப் என்று சொல்லி டயர்டாக இருப்பினால் ஃபீவர் வருது, மூச்செடுக்க முடியவில்லை, வயிற்று கோளாறு, இந்த ஸ்கின் ரேஷ் அண்டு தோலில் ரேஷ் வாரது, கலர் சேஞ்ச் பண்ணுறால் அது வந்து நீளமாக வாரது கூட, அந்த ஆக்சிஜன் குறையிறதால சோத்ரோத், ஸ்மெல் இல்லாமல் போகுது, டயரியா, ஹெடேக், ரனினோஸ், அது சாதாரண சிம்டங்கள் இந்த இதுகளுக்கும் இருக்கின்றது. ஏன்னா மெஜாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வந்துடுவீங்க, ஆனால் இம்ப்ரூவ் பண்ணி வராத இது கொஞ்சம் தீவிரமாக தாக்கும் பொழுது கூட பேர் மற்ற கோவிடை விட ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கும் பாரதூரமான விளைவுகள் வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறபடியாத்தான். இது கொஞ்சம் வித்தியாசமானதான். இந்த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஃபிட்டஸ்ட் மற்றது கூட சிவிய இல்னஸ், மோ சிவிய இல்னஸ்.
இதேவேளை ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இரண்டு விதமான தடுப்பூசிகள் தற்போதைக்கு வழங்கப்படுகின்றன. ஒன்று ஃபைசர், மற்றது அஸ்ட்ரசெனிகா. இந்த இரண்டு தடுப்பூசிகளும் டெல்டா வேரியண்ட்டுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன என்பதாக சொல்லப்பட்டது. அந்த வகையில் பார்க்கிற போது இந்த இரண்டு தடுப்பூசிகளும் டெல்டா பிளஸ் வேரியண்டிலிருந்தும் பாதுகாப்பு வழங்குகின்றனவா டாக்டர்?
இப்போ அதை பற்றி இப்போ நார்மலாக அந்த வேக்சின் எஃபெக்டிவ்னஸ் வந்து சும்மா வரும்பொழுது ரெண்டு டோஸும் எடுத்திருந்தால் அது எஃபெக்டிவாக தான் இருக்கின்றது. முக்கியமாக சிம்டமெட்டிக் டிசீஸ் வர்றதை தான் பார்க்கலாம். சிம்டமெட்டிக் டிசீஸ் என்றால் நீங்கள் மிகவும் பாரதமான விளைவுகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் ஹாஸ்பிட்டலைசேஷனையும் ப்ரிவென்ட் பண்ணுறதை தான் பார்க்கறது. இப்போ ஃபைசர் வந்து ரெண்டு டோஸும் எடுத்திருந்தால் 88% இந்த சிம்டமெட்டிக் டிசீஸையும் 96% அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனையும் ப்ரிவென்ட் பண்ணுது. ஈவன் இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கு அஸ்ட்ராசெனிகா வந்து ஒரு சிங்கிள் டோஸாக இருந்தால் 33% தான் அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்குன்னு சொல்லுகிறார்கள் இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கு. ஆனால் ரெண்டு டோஸும் எடுத்தால் அஸ்ட்ராசெனிகா 60% எஃபெக்டிவ். ஆனால் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எல்லா வேக்சின்ஸும் அந்த ஒரிஜினல் டெல்டா வேரியண்ட்டு எதிராகவும் வேலை செய்யும். ஆனால் கொஞ்சம் குறைய எஃபெக்டிவாக இருக்க சந்தர்ப்பம் இருந்தாலும் முக்கியமாக வயசு போனவர்களுக்கு, ஓல்டர் பீப்புளுக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் உள்ளனவே வேன் பண்ண மாட்டபடியால் ஃபாஸ்டாக அவையலுக்கு தாக்கும் பண்ணுறதை விட மற்றவர்களுக்கு எல்லாம் இப்போ நான் இப்போ சொன்னது போல் 5 to 88% 91% ஹாஸ்பிட்டலைசேஷனை ப்ரிவென்ட் பண்ணதுனால அது மிகவும் ஹைலி எஃபெக்டிவ். அதே மாதிரி தான் அஸ்ட்ராசெனிகாவும் 60% எஃபெக்டிவ். இப்போ நீங்கள் மற்ற நாடுகளில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் 60% எஃபெக்டிவ். அதுபடியால் எனி வேக்சின் வில் ஹெல்ப்.
நிறைவாக நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லுங்கள் டாக்டர். ஒவ்வொரு வேரியண்ட் வருகின்ற போதும் அது குறித்து விடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். அந்த வகையில் இந்த டெல்டா பிளஸ் வேரியண்ட் தொடர்பில் என்ன சொல்லப்படுகின்றது? இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் கூடுதலாக என்ன பாதுகாப்பு பொறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்?
இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் முக்கியமாக எந்த வேரியன்ட் வந்தாலுமே முதலாவது வேக்சினேஷன் தான். அந்த ஏனென்றால் நீங்கள் இப்போ பார்த்தாலும் இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் எல்லாம் அந்த வேக்சினேட் பண்ணினாக்களுக்கு கடுமையான வருத்தம்ண்டு வேற இல்லை. இந்த நிறைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ மற்ற ஓகன்ஸ்களை தாக்கி போகிறதோ அந்த பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண கொமன் கோல் மாதிரி வந்துட்டு போகிற சந்தர்ப்பம் இருக்கிறபடியால் வேக்சினேஷன் தான் முதல் மிக 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 முக்கியமான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ன்னு சொல்லலாம். இந்த வேரியேஷன் அந்த கோவிட் அந்த பேண்டமிக்கை நிப்பாடுறதுக்கு நான் வேக்சினேட் பண்ணினாலுமே ஒரு வேரியண்டை நீங்கள் இன்ஃபெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இன்ஃபெக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் இன்னொருத்துக்கு போகும்பொழுது வேக்சினேட் பண்ணாத ஒரு ஆளுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கொடுப்பீங்க. ஆனபடியால் மிக மிக முக்கியம் வேக்சினேட் பண்ணினாலும் நீங்கள் மாஸ்க் போடணும் வேரியன்ஸ் வந்திருக்கிறபடியா. அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங்க. நான் எல்லாரும் சாதாரணமாக நாங்கள் கோவிட் தொடங்கும் பொழுது என்னென்ன ப்ரொடெக்ஷன்களை பார்த்தோமோ அவ்வளவுத்தையும் செய்ய வேண்டும். வெளியில் போயிட்டு வர்றதா இருந்தால் அவங்களோட முகத்தை தொடக்கூடாது. ஏன்னா உங்களோட வைரஸ் வந்து கண் மூக்கு வாய்க்குள்ளால தான் கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ள போகுது. அப்போ போய் நீங்கள் இன்னொரு கொடுத்துருவீங்க. நீங்கள் வேக்சினேட் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபேமிலியிலையோ அல்லது நீங்கள் விசிட் பண்ணுற இடத்துலையோ வேக்சினேட் பண்ணியிருக்கீங்களேன்றால் அவையிலும் கொடுத்துருவீங்க. அதை வந்து செய்யலாம். மற்றது ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங்னு உங்களோட கையெல்லாம் அடிக்கடி கழுவ வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. அதனால் நீங்கள் இந்த மற்றவர்களுக்கு பரப்புவதை குறைக்கலாம். மற்றது யாரும் இன்ஃபெக்டட் பர்சன்ஸாக இருந்தால் அவையிலுக்கிட்ட போகக்கூடாது. முக்கியமாக அந்த சிம்டம்ஸ் இருக்கிறவர்களுக்கிட்டையும் போகக்கூடாது. சோஷியல் கேதரிங்ஸை அவாய்ட் பண்ண வேணும். அதனால தான் லாக்டவுன்ஸ் எல்லாம் போடுகிறார்கள். என்ன ஃபிசிக்கல் மீட்டிங்ஸ் இவெண்ட்ஸ் சோஷியல் கேதரிங் எல்லாத்தையும் நிப்பாட்டினால் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷனை குறைக்கலாம். நீங்கள் க்ளோஸ் ஸ்பேஸில் வேலை செய்யும் போது கட்டாயம் ஃபேஸ் மாஸ்கை போட்டிருந்தீங்கன்னால் மற்றவர்களுக்கு பரவாது. இப்போ உங்களை மட்டுமல்ல உங்களோட என்வாயன்மெண்டை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு 3 seasons சொல்வார்கள். க்ளோஸ் ஸ்பேஸ், க்ரௌடட் ஸ்பேஸ், இன்வால்வ் க்ளோஸ் கண்டாக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண வேணும். அல்லது மாஸ்கை போட்டு தூரத்தில் இருக்க வேண்டும். அது மிக மிகவும் முக்கியம். வேரியன்ட் வந்து இப்போ 60% மோர் டிரான்ஸ்மிசிபிள்னு சொல்கிறாங்க அந்த அல்ஃபா வேரியண்டை விட. அப்போ அண்ட சொன்னால் தெரியும் தானே. அப்போ அதை விட 60% கூட தொத்த போகின்றது. அதே அந்த டபுளிங் டைமும் 11 நாளுக்குள்ள டபுள் பண்ணும். அதாவது இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு கோவிட் கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் 11 நாளுக்குள்ள அது டபுளாக போகும் இந்த வேரியன்ட் வந்தால். ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸும் டெத்தும் எல்லாம் டபுளாக போகும். அதன்படி பார்த்தால் இது இது கூட டிரான்ஸ்மிட் பண்ணப்படுறபடியா இந்த இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் மாஸ்க்கும் தான் வேக்சினேஷனுக்கு அடுத்ததாக வரும். யங்கர் பீப்புளுக்கும் வரபடியா இன்னும் கூட நாங்கள் அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க வேணும்.
மிக நன்றி டாக்டர் சுஜந்தி ராஜாராம். டெல்டா பிளஸ் வேரியன்ட் தொடர்பில் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.